போன அத்தியாயத்தில் உற்பத்தி உலகமயமாதல் பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். அதில் வந்து முக்கியமாக முதலாளித்துவ உற்பத்தி முறை எப்படி உருவானது, அதனுடைய வளர்ச்சி, அது ஒரு கட்டத்தில் ஏகபோகங்களின் உருவாக்கத்துக்கு எப்படி இட்டு சென்றது, அந்த ஏகபோகங்கள் வளர்ச்சியின் ஊடாக நிதி மூலதனம், ஏகாதிபத்தியங்கள் வந்து உருவாவது, உலகம் வந்து ஏகாதிபத்தியங்களாகவும் காலனிய நாடுகளாகவும் பிரிக்கப்பட்டது, இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இது எங்கேருந்து தொடங்குகிறோம் அப்படின்னா, ஜான் ஸ்மித், முனைவர் ஜான் ஸ்மித் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டு, ஷெஃபீல்டு பல்கலைக்கழகத்தில் ஜூலை 2010 தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுரையை வந்து சமர்ப்பிக்கிறார். அதன் பின்னணி, அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவருடைய, ஜான் ஸ்மித்துடைய ஆய்வு மார்க்சிய பொருளாதார அடிப்படையிலானது. எனவே கார்ல் மார்க்ஸுடைய மூலதனம் நூல், லெனினுடைய ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் நூல், இந்த இரண்டையும் இணைத்து வந்து அவர் தன்னுடைய ஆய்வு செய்கிறார். இப்போ நாம் பேசும்போதும் இந்த மூன்று அம்சங்களும், கார்ல் மார்க்ஸுடைய மூலதனம் நூல், அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள், லெனின் ஏகாதிபத்தியம் பற்றி சொன்ன விஷயங்கள், இந்த இரண்டையும் இணைத்து 21ஆம் நூற்றாண்டில் ஏகாதிபத்தியம் பற்றி ஜான் ஸ்மித் விளக்கக்கூடிய விஷயங்கள், இந்த அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த உற்பத்தி உலகமயமாதல், வெளி நிறுவன உற்பத்தி அதாவது அவுட் சோர்சிங், இந்த மதிப்பு சங்கிலிகள் வேல்யூ செயின்ஸ் பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தலைப்பில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உற்பத்தி உலகமயமாதலினுடைய, உற்பத்தி உலகமயமாதலுக்கு உள்ளே என்ன நடக்குது, இந்த உற்பத்தியில் மதிப்பு எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த உபரி மதிப்பு தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டு அந்த உபரி மதிப்பு ஏகபோக நிறுவனங்களுக்கு எப்படி போய் சேருது, அது ஏகாதிபத்திய கட்டமைப்பில் எப்படி ஒரு மையமான அம்சமாக இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த உற்பத்தி உலகமயமாதலை சாத்தியமாக்கிய விஷயங்கள் என்ன, தொழில்நுட்ப ரீதியாக இல்லை நிதித்துறையினுடைய வளர்ச்சியின் ஊடாக, அது அரசியல் பொருளாக, அரசியல் இராணுவ காரணிகள், இது எல்லாவற்றையும் அடுத்தடுத்த தலைப்புகளில் பார்ப்போம். இப்போ நம்ம அதே போல் இந்த உற்பத்தி உலகமயமாதை தூண்டிய காரணிகள் அதையும் வந்து தனியாக பார்க்கலாம். இப்போ வந்து உற்பத்தி உலகமயமாதல் அவுட்சோர்சிங் அதாவது வெளி நிறுவன உற்பத்தி, மதிப்பு சங்கிலிகள் வேல்யூ செயின்ஸ், இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இது எப்படி இயங்குது, இதனுடைய தாக்கங்கள் என்னென்னங்கிறத இந்த பகுதியில் வந்து நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ ஜான் ஸ்மித் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுரையை அதன் பிறகு அதை விரித்து வந்து 2016 21ஆம் நூற்றாண்டில் மூலதனம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். அந்த நூல் வந்து இதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ அந்த நூலிலிருந்தும் நம்ம பல பல விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். இப்படி இந்த ஆதாரங்கள் அல்லது இந்த புத்தகங்களை எல்லாம் இணைச்சு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மதிப்பு என்பது தொழிலாளர்களுடைய உழைப்பினால் சேர்க்கப்படுது, அதில் ஒரு பகுதி அவர்களுடைய கூலி செலவை ஈடுகட்டுது, இன்னொரு கணிசமான பகுதி முதலாளிகளுடைய லாபம், முதலாளி வர்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த லாபமாக போகுது, அதை நம்ம உபரி மதிப்புன்னு சொல்கிறோம். இப்போ இப்படி வந்து இந்த நாடுகள் உற்பத்தி இந்தியா சீனா வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு மாற்றப்பட்டு அங்கே வந்து உழைப்பு சுரண்டப்படுது, இங்குள்ள தொழிலாளர்கள் உழைப்பு உற்பத்தியில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த பொருட்களை இந்த ஏகபோக நிறுவனங்கள் வாங்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே என்னென்ன அம்சங்கள் வருது அப்படிங்கிறத ஜான் ஸ்மித் வந்து பேசுகிறாரு. அதை நம்ம இணைச்சு வந்து பேசலாம். முக்கியமாக வந்து ஒவ்வொரு முதலாளித்துவ நிறுவனமும், அது ஏகபோக நிறுவனமாக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு முன்னே இருந்த சிறிய போட்டி ஒன்றோடொன்று போட்டி போடக்கூடிய பல பெரிய எண்ணிக்கையிலான நிறுவனங்களானாலும் சரி, எப்போவுமே வந்து தங்களுடைய செலவை குறைப்பதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ செலவை குறைக்கிறதுல முதல் விஷயம், இப்போ எந்திரங்கள், கச்சா பொருட்கள் இதெல்லாம் வந்து சந்தையில் வாங்கணும். இப்போ சந்தையில் என்ன விலைக்கு கிடைக்குதோ அது பேரம் பேசி வாங்கலாம், ஆனால் அது உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை. பேரம் பேசி வாங்கி கொண்டு வந்துட்டோம்னா அந்த எந்திரம் வந்து அந்த செலவில் தான் உள்ளே வரும். கிட்டத்தட்ட எல்லா முதலாளிகளுக்கும் அந்த செலவு ஒரே அளவு தான் வரப்போகுது. முதலாளிகளுடைய கவனம் எங்கே வருது அப்படின்னா, இந்த உழைப்பு சக்தியின் செலவை குறைப்பதில் தான் கவனம் வந்து குவியுது. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இந்த உலகளாவிய உற்பத்தி, இந்த உலகளாவிய உற்பத்தியில் ஏகாதிபத்திய நாடுகளில் உள்ள அல்லது முன்னேறிய முதலாளித்துவ நாடுகளில் உள்ள ஏகபோக நிறுவனங்கள், அது ஆப்பிள் நிறுவனமாக இருக்கலாம், ஃபோர்டு கார் கம்பெனியாக இருக்கலாம், இது போல் நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் தங்களுடைய பொருட்களை இந்தியா, பங்களாதேசம், சீனா, வியட்நாம், இன்னும் பல மூன்றாம் உலக நாடுகள் அல்லது வளர்ச்சி குறைந்த நாடுகளில் உற்பத்தி செய்து வாங்கிக்கிறாங்க. அப்படி உற்பத்தி செய்து வாங்கும்போது எங்கு உற்பத்தி நடக்குதோ அந்த உற்பத்தியுடைய கட்டுப்பாட்டை இந்த நிறுவனங்கள் வந்து கட்டுப்படுத்துது. எந்த எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தணும், என்ன தொழில்நுட்பம், எப்படி வந்து அது வடிவமைக்கணும், இதெல்லாம் இந்த ஏகபோக நிறுவனங்கள் கட்டுப்படுத்துது. ஆனால் அந்த நிறுவனங்களில் நேரடியாக முதலீடு செய்கிறதில்ல. அந்த நிறுவனம் இந்த ஏகபோக நிறுவனங்களின் பெயரில் இருக்கிறதில்ல. இந்த விஷயத்திலிருந்து நம்ம பார்க்கணும் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இந்த நிறுவனங்கள் ஏன் இந்த உற்பத்தியை வந்து இங்கே கொண்டு வருது? உங்கள் நாட்டிலே உற்பத்தி பண்ணிக்க வேண்டியதானே. ஏன் அப்படின்னா, செலவை குறைக்கக்கூடிய உந்துதல் வந்து மூலதனத்துக்கு எப்பவுமே இருந்துட்டுருக்கு. இப்போ லாபத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணும்னா தொழிலாளர்களுடைய உழைப்பை கூலியை குறைக்கணும் அல்லது அவங்களுடைய உழைப்பு நேரத்தை அதிகரிக்கணும். இப்போ ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் தொழிலாளர்கள் வலுவான தொழிற்சங்கங்கள் அமைக்கிறது, அதே போல் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தின் மூலமாக அவங்க வந்து அவங்களுடைய கூலியை குறைப்பதற்கு ஒரு வரம்பை உருவாக்கிட்டாங்க. அதே போல் வேலை நேரத்துக்கும் வரம்புகள் போடப்பட்டிருக்கு. இப்போ நான் எங்கேருந்து தான் லாபம் சம்பாதிக்கிறது? இந்த 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 ஏரியா இருக்குதே, வேஜ் பில் அல்லது கூலி குறைப்பு என்பது தான் செலவு குறைப்புக்கான முதல் டார்கெட். அதை குறைக்கணும் அப்படின்னா இரண்டு வழிகளில் செய்யலாம். அதாவது இந்த இதை விட குறைந்த கூலி உள்ள தொழிலாளர்களை உற்பத்தியில் ஈடுபடுத்தணும். அதற்கு பின்தங்கிய நாடுகளிலிருந்து தொழிலாளர்களை இடம்பெயர்ந்து சொந்த தங்கள் நாட்டுக்கு வர வைக்கலாம், அல்லது இந்த உற்பத்தியே அந்த நாட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஒரு வேலையை செய்கிறதுக்கு, அதாவது அதே தொழிற்சாலை, இதே எந்திரங்கள், இதே தொழில்நுட்பம், இதே டிசைன், இதே கச்சா பொருட்கள் உற்பத்தி ஜெர்மனியில் நடப்பதற்கு பதிலாக வங்கதேசத்தில் நடக்குது. இப்போ ஜெர்மனியில் ஒரு தொழிலாளருக்கு ஒரு மணி நேரத்துக்கு $20 கூலி கொடுக்கணும் அப்படின்னா, வங்கதேசத்தில் ஒரு தொழிலாளருக்கு ஒரு மணி நேரத்துக்கு 5 சென்ட் கொடுத்தா போதும். 5 சென்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 3 ரூபா 50 காசு, சரியா? அப்போது ஓகே, ரொம்ப குறைவாக போயிடுச்சு. அப்போது அதாவது அந்த ஜெர்மனியில் கொடுக்கும் கூலியை விட கணிசமான அளவு குறைந்த கூலி கொடுத்து வங்கதேசத்தில் வந்து உற்பத்தி செஞ்சுக்க முடியும். இப்போ கூலியை வந்து கணிசமாக குறைக்க முடியுது. அது வங்கதேசத்தில் தேவையான அங்குள்ள தொழிலாளர்களுடைய உழைப்பு சக்தியை மறு உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அந்த கூலி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, வேலை நேரம், வங்கதேசத்தில் வந்து இந்த தொழிலாளர் சட்டங்கள், வேலை நேரத்துக்கு வரம்பிடுவது, இதெல்லாம் வந்து ஜெர்மனியிலேயோ அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ இருப்பது போல் கராராக இருக்காது. அங்கே வந்து நீ 8 மணி நேரம் வேலை வாங்கலாம், அல்லது 2 ஷிஃப்ட் வேலை செய்யணும்னு சொல்லி 16 மணி நேரமும் தொடர்ச்சியாக வேலை வாங்கலாம். கடுமையாக வந்து டிசிப்ளின் பண்ணி அதை கட்டுப்படுத்தி மிரட்டி பல சுரண்டல் முறைகளை தீவிரமாக அமல்படுத்த முடியும். இப்போ இதன் மூலமாக உழைப்பு வந்து தீவிரமாகவும் நீண்ட நேரமாகவும் கறக்கப்படுவதும் இது போன்ற குறைந்த கூலி நாடுகளில் சாத்தியமாகுது. இதை வந்து ஜான் ஸ்மித் சூப்பர் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்கிறார். சூப்பர் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிறது தமிழில் வந்து கொடும் சுரண்டல்னு சொல்லலாம். அதாவது சுரண்டல்னு இருக்குது, அதுக்கு மேலே இன்னும் கடுமையான சுரண்டல். இப்போது இதில் ரெண்டு விஷயம் வருது. ஒன்று உழைப்பு சக்தியின் மதிப்பு, இரண்டாவது வந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள். இப்போ உழைப்பு சக்தியின் மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 3 காரணிகள் இருக்குது. ஒன்று, அவர் உயிர் வாழ தேவையான அடிப்படையான பொருட்கள், உணவு, உடை, தூங்குறதுக்கு ஒரு இடம், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு உயிர் வாழ முடியும், அவர் வந்து அடுத்த நாள் வேலைக்கு வர முடியும். இது ஒரு அடிப்படையான காரணி, இதுக்கு கீழே குறைக்க முடியாது. ஆனால் இதை விட முக்கியமான 2 காரணிகள் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த உழைப்பு சக்தியை அடுத்த தலைமுறைக்கு மறு உற்பத்தி பண்ணணும். முதலாளித்துவ தர்க்கத்தின் அடிப்படையிலே பார்த்தா கூட, அப்போ அவர் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறது, குழந்தைகளை வளர்ப்பதற்கு அவங்களுக்கான தேவைகள், இது எல்லாம் வந்து அவருடைய உழைப்பு சக்தியின் மதிப்பில் சேருது. சரிதானே? அப்போ இந்த இது இது போக இன்னொரு காரணியும் இருக்குது, இதையும் சேர்த்து நம்முடைய நாம் வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம்.